கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவா, நீயே என் பாறை, நீ என் அரணான கோட்டை, நீ என் உள்ளத்தில் அணையாத தீபம். ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையின் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ? தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், ஆனாலும் உன் வார்த்தை உண்டு. எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. அன்பு நேயர்களே, இன்று இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் அணையாத தீபமாய் இருப்பாராக. அவரே உங்களுக்கு பாறையும் அரணுமாக இருப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் துயர் வெல்லாதபடி அவரே எல்லா துயரிலும் துன்பத்திலும் இருந்து உங்களுக்கு விடுதலை வாழ்வு தருவாராக.
மானங்களில் உயர்ந்தவராம் நம் வல்ல தேவன் இயேசுவை துதியுங்கள். கைதான ஓசை எழுப்பி கர்த்தர் அவரின் நாமத்தை புகழுங்கள். மானங்களில் உயர்ந்தவராம் நம் வல்ல தேவன் இயேசுவை துதியுங்கள். எழுப்பி கர்த்தர் அவரின் நாமத்தை புகழுங்கள்.
மருத்துவரிடம் சென்ற நோயாளி தனது கையில் இருந்த சீனி பாத்திரத்தை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தார். வைத்தியர் அவரிடம், ஏன் சீனி பாத்திரத்தை திறந்து திறந்து மூடுகின்றீர் என கேட்டார். நோயாளி கூறினார், டாக்டர், நீங்கள்தானே ஒவ்வொரு நாளும் சீனியை பரிசோதித்து பார்க்க சொன்னீர்கள். டாக்டர் சிரித்தார். மலர்ந்துள்ள புதிய ஆண்டில் எமது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் கவனம் காட்டுவோம். சீரான உணவை சாப்பிடுவோம், உடற்பயிற்சி செய்வோம், உடலுக்கு ஆறுதல் கொடுப்போம், மனம் விட்டு சிரிப்போம், சிறந்த ஆலோசனைகளை பெற்று பயனடைவோம், செவிப்போம், இறை வார்த்தையை படித்து தியானம் செய்வோம். நொதி சுமக்கும் கழுதை சலவைக்காரரின் மாமியாரை உதைத்துவிடவே அப்பெண் இறந்து போனார். அடக்கச் சடங்கிற்கு ஏராளமானோர் வந்திருப்பதை பார்த்த குருவானவர், இந்த பெண் நல்லவராக இருந்திருக்க வேண்டும், அதனால்தான் இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று வியந்து கூறினார். அப்போது அங்கிருந்த ஒருவர் சொன்னார், அவர்கள் அடக்கச் சடங்குக்கு வரவில்லை, அந்த கழுதையை விலைக்கு வாங்க வந்திருக்கிறார்கள். தங்கள் மாமியாரை தண்டிக்க ஒரு கழுதையா தேவை? நீங்களும் உங்கள் வாழ்வின் விடுதலையை தேடி அலைகிறீர்களா? உங்கள் வாழ்வில் உள்ள தீமைகளை அழித்து புது வாழ்வு தரவே இயேசு வந்தார். உங்கள் வாழ்வின் விடுதலைக்காக இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார், சுமைகளை நீக்கி புது வாழ்வு தருவார். நமக்கு பணம் தேவை, ஆனால் பணத்திற்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது. பண ஆசை நவீன சிலை வழிபாடு என கூறலாம். ஒரு காதலன் தன் காதலியிடம் கூறுகிறான், நான் அமாவாசையாக இருந்தேன், என்னை பௌர்ணமியாக்கினாய். நான் அகிரணியாக இருந்தேன், என்னை உயர்தினையாக்கினாய். நான் உயிரற்ற மெய்யாய் இருந்தேன், என்னை உயிர் மெய்யாக்கினாய். நான் தெளிவாக இருந்தேன், என்னை பைத்தியமாக்கினாய் என்றான். பல தடவைகளில் உலக ஆசையால் பலர் பைத்தியங்களாகி விடுகின்றனர். மலர்ந்துள்ள புதிய ஆண்டில் உங்கள் தேவைகளில் இறைவன் முதலிடம் பெறுவாராக. அவர் உங்கள் வாழ்வில் நிறைவை தருவார். விஞ்ஞானி ஒருவர் இரவில் வெகு நேரம் கண்விழித்து எதையோ கண்டுபிடிக்க ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார். அவருடைய அறையில் இரவில் வெகு நேரம் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை ஒரு குடியானவர் எப்போதும் பார்ப்பார். அப்படி என்னதான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் விஞ்ஞானியை ஒரு நாள் கேட்டார். எல்லாவற்றையும் கரைக்கின்ற ஒரு திரவத்தை கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று விஞ்ஞானி சொன்னார். அப்போது குடியானவர் சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் என்று விஞ்ஞானி கேட்டபோது குடியானவர் சொன்னார், நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறதை கொண்டு எல்லாவற்றையும் கரைக்க முடியும் என்றால் அத்திரவத்தை எதில் ஊற்றி வைப்பீர்கள்? விஞ்ஞானிக்கு தெரியாத ஞானம் குடியானவருக்கு தெரிந்திருந்தது. நாமும் பல முறைகளில் எமது நேரங்களை பயனற்ற முறையில் செலவழித்து விடுகிறோம். அல்லது அழியாததை தேடாமல் அழிந்து போவதையே எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இவ்வாண்டில் நமக்கு இறைவனால் தரப்பட்டுள்ள நேரத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்துவோம்.
வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியறியாமல் திகைத்து நின்றாலும் வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியறியாமல் திகைத்து நின்றாலும் வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே என் ஜெபத்தை கேட்கிறா எனக்கு அருகியா கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறா.
வான்பராவில் அடுத்து மலர்வது அருள் தியானம். எதை பெரிதாக பார்க்கிறீர்கள்? இவ் அருள் தியானம் சென்ற வான்பரா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். வான்பரா நேயர்கள், இப்பொழுது ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற எமது வான்பரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய எமது வான்பரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் கேட்க முடியும். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. அருள் தியானம் ஆரம்பமாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள் சோதனைகள் வரும் பொழுது நாம் இயேசுவை தேடி வர வேண்டும், இயேசுவினிடத்திலே அதிகமாக நெருங்கி வர வேண்டும் என்று நாம் தியானித்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் புயலிலே சிக்கி தவித்து பயந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை கண்டவுடனே பேதுரு என்ன கேட்கிறார் என்றால், இயேசுவே நீர் கெரியாக வந்து எங்களை காப்பாற்றும் என்று அவர் கேட்கவில்லை. நாம் என்றால் அப்படித்தான் கேட்டிருப்போம். ஒரு புயலிலே ஒரு பிரச்சனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவே நீர் கெரியாக என் வீட்டுக்குள் வாரும், என் வாழ்க்கையிலே வாரும், என்னை காப்பாற்றும், இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்றுதான் நாம் கதறி அழுவோம். ஆனால் அந்த இடத்திலே பார்த்துக்கிறால் பேதுரு இயேசுவை கண்டவுடனே, இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடல் மேல் நடந்து உம்மிடத்திலே வர ஆணையிடும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது பேதுரு வந்து அந்த இடத்துல எதை அடையாளம் காண்கிறார் என்றால், எங்களை காப்பாற்றத்தானே இயேசு வந்திருக்கிறார், ஆகவே நான் இயேசுவின் இடத்திலே இப்பொழுது வரட்டும், இயேசுவின் இடத்திலே நான் வந்துவிட்டால் போதும் இந்த புயலும் இந்த கொந்தளிப்பும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் எண்ணினார். அதனாலே இயேசுவின் இடத்திலே வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதுபோல நாமும் நமது வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட புயல்களை பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நாம் இந்த பிரச்சனைகளை பற்றி புயல்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு மேலாக நாம் இயேசுவிடத்திலே நெருங்கி வர கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இயேசு அவைகளிலிருந்து காப்பாற்றத்தான் நம்மோடு கூட இருக்கிறார். அவை நாம் அவரிடத்திலே வரும் பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையோ அல்லது வேதனையோ அல்லது புயலோ கொந்தளிப்போ எதுவுமே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு அவைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். என்றால் பல மக்கள் தமது வாழ்க்கையிலே சில போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, சில தோல்விகளை சந்திக்கும் பொழுது, சில இழப்புகளை சந்திக்கும் பொழுது, சில அவமானங்களை சந்திக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் தங்களையே கெடுக்கிறார்கள், அல்லது சில தீய பழக்கங்களை பழகிக் கொள்ளுகிறார்கள், அல்லது கோபத்தினால் மற்றவர்களுக்கு தீமை இழைக்க நினைக்கிறார்கள். இவைகள் எல்லாம் செய்யும் பொழுது மேலும் மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே துன்பத்தை அவர்கள் சேகரித்துக் கொள்ளுகிறார்களே தவிர அவர்கள் வேதனையிலிருந்து விடுதலை அடைந்து கொள்வதே இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களுடைய கோபத்தை இன்னொருவர் மேல் காட்டுவதனால் தாங்கள் விடுதலை அடைந்து கொள்ளுகிறோம் என்று. அது உண்மை அல்ல. எங்களுடைய கோபத்தை இன்னொருவர் மேல் காட்டுவதனாலே அவர் கோபப்பட்டு அவர் இன்னும் என்ன எரிச்சல் அடைந்து இந்த பிரச்சனை இன்னும் வளர்ந்து கொண்டு போகிறதே தவிர அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதே இல்லை. மாறாக நமது வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் இறைவனை நெருங்கி வரும் பொழுது, இறைவனிடத்திலே நாம் சரணடையும் பொழுது, இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது, இறை அருளுக்குள்ளே நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, இறைவனுடைய அருளினாலே, இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான துன்ப கட்டுக்கள் இருந்தும் நம்மால் விடுதலை அடைய முடிகிறது. மூன்றாவதாக அந்த வேதாகம பகுதியிலிருந்து நாம் என்ன தலைப்பிலே தியானித்தோம் என்றால், பேதுரு வந்து தன்னுடைய முயற்சியினால் நடக்கவில்லை, மாறாக இறை வார்த்தையின் வல்லமையிலே நடந்தார் என்பதை பற்றி நாம் தியானித்தோம். அதாவது பேதுரு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடலிலே நடந்து வர ஆணையிடும் என்று கேட்டார். ஆகவே இயேசு என்ன செய்தார், வா என்று சொல்லுகிறார். அதுக்கு பின்புதான் பேதுரு நடக்கிறார். அதுபோல நாமும் நமது வாழ்க்கையிலே நாமாகவே ஏதோ ஒரு முயற்சி செய்து நம்முடைய பலத்தை வைத்து, நம்முடைய அறிவை வைத்து, நம்மிடத்தில் இருக்கிற சொத்தை வைத்து, பணத்தை வைத்து, நம்மிடத்தில் இருக்கிற பெருமையை வைத்து, நம்மிடத்தில் இருக்கிற ஆள்பலனை வைத்து நாம் ஏதோ ஒன்றை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தப்பித்துக் கொள்ள அல்லது விடுதலை அடைந்து கொள்ள அல்லது முன்னேற்றம் அடைய நாம் முயற்சி செய்கிறதை விட அவைகள் எல்லாவற்றோடும் சேர்ந்து இறைவனுடைய வல்லமையை பெற்று நாம் இறைவனுடைய உதவியோடு நாம் எடுக்கிற முயற்சியில தான் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. என்றால் பேதுரு தன்னுடைய பலத்தினாலே உடனடியாக காலை தூக்கி கடல் மேல் அவர் வைக்கவில்லை, மாறாக ஆண்டவரிடத்திலே ஆணையிடும் என்று சொல்லி ஆணை கேட்கிறார். அதுபோல நாமும் நமது வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அல்லது செய்ய நினைக்கும் பொழுது, செய்ய தொடங்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற பலன், நம்மிடத்தில் இருக்கிற பணம், நம்மிடத்தில் இருக்கிற படிப்பு, நம்மிடத்தில் இருக்கிற அறிவு, நம்மிடத்தில் இருக்கிற சொத்து, நம்மிடத்தில் இருக்கிற பணம், எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் கட்டாயமாக நமது வாழ்க்கைக்கு தேவை. அவைகளை வைத்துத்தான் நமது வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைய முடிகிறது. ஆனால் முற்று முழுவதுமாக அவைகளிலேயே தங்கி அவைகளையே நம்பி நாம் இறங்கிவிடக் கூடாது. அவைகளை நமது வாழ்க்கையில ஒரு கருவிகளாக எடுத்துக்கொண்டு இறை நம்பிக்கையோடு நாம் இறங்க வேண்டும். இறைவனுடைய உதவியோடு இறைவனுடைய நம்பிக்கையோடு இவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் இவைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. நான்காவது தலைப்பிலே நாம் தியானித்திருந்தோம் கடைசியாக, அதாவது இயேசுவை பார்க்கும் பொழுது பயம் நீங்கிவிடுகிறது, உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் உண்டாகிறது என்று சொல்லி. அதாவது பேதுரு பார்த்திருந்தால் அந்த கடலிலே புயல் வீசிக்கொண்டிருக்க அந்த கடலிலே அவரால் நடக்க முடிந்தது. எப்பொழுது நடக்க முடிந்தது என்றால் அவர் இயேசுவை பார்க்கும் பொழுது அவரால் நடக்க முடிந்தது. ஆனால் எப்பொழுது அந்த கடும் புயலை பெரும் புயலை அவர் பார்த்தாரோ உடனடியாக அவருடைய உள்ளத்திலே பயம் உண்டாகி அவர் மூழ்கி போகிறார். அதிலிருந்து நாம் எதை அறிந்து கொண்டோம், எதை கற்றுக்கொண்டோம் என்றால், நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை பார்க்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் அச்சங்கள் எல்லாம் நீங்கி இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, விசுவாசம் உண்டாகிறது. என்னாலும் வாழ முடியும், என்னாலும் நடக்க முடியும், என்னாலும் இந்த பிரச்சனையை சந்திக்க முடியும், என்னாலும் இந்த விழுந்து போயிருக்கிற நிலைமையிலிருந்து எழுந்திருக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஆனால் எப்பொழுது நாம் வந்து இறைவனை பார்க்காமல் நாம் சந்தித்த பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறோமோ அப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே பயம் உண்டாகிறது, நம்மால் நடக்க முடியாமல் போகிறது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போக விழுந்து போக ஆரம்பிக்கிறோம். ஆகவே அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே இந்த தலைப்புகளெல்லாம் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் நீங்கள் இறைவனுடைய வார்த்தையை கேட்க 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 இறைவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். இறைவனை பற்றி சிந்தனை உங்களுக்கு வரும்பொழுது பார்த்தீர்கள், இறை அருளை நீங்கள் பெற்று வாழக்கூடிய வழியை நீங்கள் கண்டுகொள்ளுகிறீர்கள். ஆகவே இப்பொழுது நான் சொன்ன இந்த தலைப்புகள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தலைப்புகள். இவைகள் எல்லாமே எங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் கேட்க முடியும். அதாவது tamilgoodnews.com அல்லது யூடியூப்ல நீங்கள் கேட்கிறதாக இருந்தால் வான்புரா என்று நீங்கள் தேடலாம். அதிலே போனீர்கள் என்றால் நாம் ஒவ்வொரு கிழமையும் கொடுக்கிற எல்லா வான்புரா செய்திகளையும் நீங்கள் கேட்க முடியும், கேட்டு பயனடையுங்கள். ஆகவே இன்று இந்த வான்புரா நிகழ்ச்சியிலே அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, நாம் எதை பெரிதாக பார்க்கிறோம் என்பது என்ற தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த வேதாகம பகுதியிலே பாருங்கள், தூய பேதுரு அவரோடு இருந்த சீடர்கள் எல்லாரும் பெரும் புயலை கண்டு கொந்தளிப்பை கண்டு பயந்து நாங்கள் சாக போகிறோமே என்று அலறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களை தேடி வருகிறார். அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். இயேசு படகிலே வரவில்லை, இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். என்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் இந்த உலக சக்திகளுக்கெல்லாம் மேலானவர்தான் கடவுள். அதனால்தான் கடவுள் என்று நாம் சொல்கிறோம். எல்லாவற்றையும் கடந்தவர்தான் கடவுள். ஆகவே நம்மிடத்திலே கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் நமக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், நாம் யாரை நம்புகிறோம் என்றால் எல்லாவற்றையும் கடந்தவரைத்தான் நான் நம்புகிறோம், எல்லாவற்றையும் வெற்றி கொண்டவரைத்தான் நான் நம்புகிறோம். அதனாலே நமக்கும் வெற்றி உண்டு, நாமும் அந்த கடவுளை போல எல்லா காரியங்களிலும் உயர்வடைய முடியும், இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே உருவாகட்டும். ஆகவே பார்த்தீர்கள் என்றால் அந்த புயலிலே அந்த கொந்தளிப்பிலே சிக்கி இருக்கும் பொழுது இயேசு நடந்து வருவதை பேதுரு கண்டவுடனே பேதுரு என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடல் மேல் நடந்து வர ஆணையிடும் என்று கேட்டார். இயேசு வா என்று சொன்னார். உடனே பார்த்திருந்தால் பேதுரு தன்னுடைய காலை தண்ணீரில் மேல் வைத்து நடக்க ஆரம்பிக்கிறார். இது ஒரு கதையாக நாம் கேட்கிறோம். ஆனால் இதை சற்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாம் இதை செய்யலாமா என்று நினைத்து பார்த்தோம் என்றால் தான் அதனுடைய கஷ்டம், அதனுடைய அந்த தன்மை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தண்ணீரிலே எப்படி காலை வைப்பது? தண்ணீரிலே காலை வைத்தால் தாண்டு போய்விடுவோம். அப்ப பேதுருவை பார்த்து கண்டால் எதை பார்த்து பயந்தாரோ அதே கடலிலே அதே புயல் வீசிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு வா என்று சொன்ன உடனே அவருடைய காலை தூக்கி அந்த கடல் மேல் வைத்து அவர் நடந்து போகிறார். எங்கு நடந்து போகிறார்? இயேசுவினிடத்திலே நடந்து போகிறார். என்றால் அவர் என்ன கேட்டார் என்றால், இயேசுவே நீர்தாம் என்றால் நான் உம்மிடத்தில் நடந்து வர ஆணையிடும் என்றால், அப்போ இயேசு வா என்று சொன்ன உடனே இப்பொழுது பார்த்திருந்தால் பேதுரு அந்த தண்ணீரிலேயே காலை வைத்து இயேசுவை நோக்கி நடந்து 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 போய் கொண்டிருக்கிறார்.
நேயர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார்.
நேயர்கள், கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எதை பெரிதாக பார்க்கிறீர்கள்? அருள் தியானம் தொடர்கிறது.
திருமறை சொல்லுகிறது, அவர் வீசிக்கொண்டிருந்த அந்த பெரும் காற்றை பார்த்தார், உடனடியாக அவருடைய உள்ளத்திலே பயம் வந்தது, அவர் மூழ்கி போனார் என்று சொல்லி. இதிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், பேதுரு எப்பொழுது இயேசுவை பெரிதாக பார்த்தாரோ, அதாவது அந்த புயலிலும் கொந்தளிப்பிலும், முதலிலே அந்த கொந்தளிப்பையும் புயலையும் தான் அவர் பெரிதாக பார்த்தார், அதனாலே அவர் பயந்து நடுங்குகிறார். இப்பொழுது இயேசுவை கண்டவுடனே, இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடனே, இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிதாக பார்க்கிறார். ஒரு பக்கம் புயல் வீசுகிறது, ஒரு பக்கம் கொந்தளிப்பு இருக்கிறது, ஆனால் அவர் இப்பொழுது அதை பெரிதாக பார்க்காமல் இயேசுவை தான் பெரிதாக பார்க்கிறார். இயேசு சொன்ன வார்த்தையை தான் பெரிதாக பார்க்கிறார். இயேசுவினால் என்ன செய்ய முடியும் என்பதை தான் பெரிதாக பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அவரால் அந்த அலை மேலே, அந்த கடல் மேலே, அந்த தண்ணீரின் மேலே நடக்க முடிகிறது. நடந்தார். ஆனால் எப்பொழுது அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அவருடைய பார்வையை அந்த பெரும் புயலின் பக்கம் திருப்பி அந்த புயலை பெரிதாக பார்த்தாரோ, அதாவது இயேசுவை விட அந்த புயலை பெரிதாக பார்த்தாரோ, அதற்கு மேலால் அவரால் நடக்க முடியவில்லை. அவருக்குள்ளே பயம் வந்தது, அவர் மூழ்கி போக ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த புயலை கண்டவுடனே அவர் புயலை பெரிதாக பார்த்து விட்டார். ஐயோ, பெரிய புயலா இருக்கிறதே, இதே புயல் தான் ஏற்கனவே வீசிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் இயேசுவை விட அந்த புயலை பெரிதாக பார்க்கிறார். ஐயோ, இந்த புயல் பெரிதாக இருக்கிறதே, நான் தாழ போகிறேனே, நான் எனக்கு என்ன ஆக போகிறதோ தெரியாதே என்று நினைத்த உடனே அவரால் நடக்க முடியாமல் போய்விடுகிறது. அதுபோல அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக நாங்கள் உங்களுக்கு எதை சொல்லுகிறோம் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதுமே கடவுளை பெரிதாக பாருங்கள், இறைவனை பெரிதாக பாருங்கள், அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவருக்கு மேன்மையான இடத்தை கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவரை பெரிதாக பார்க்கிறீர்களோ, அவரால் இது முடியும், அவரை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற எந்த விதமான தீமையான காரியமா இருந்தாலும் சரி, அவைகள் உங்களை பாதிக்காதபடி நீங்கள் காத்துக் கொள்ளுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இறைவனைத்தான் முக்கியம் கொடுத்து பார்க்கிறீர்கள், முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறீர்கள். அதனாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், உங்களை தேடி வருகிற எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் உங்களால் விடுதலை பெற்று வாழ முடிகிறது. இது ஒரு சாதாரண ஒரு சிந்தனை அல்ல, இது ஒரு ஆழமான சிந்தனை. ஏனென்றால் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், இன்றைக்கு நாம் எல்லாம் தாயகத்திலிருந்து இடம்பெயர்ந்து ஒவ்வொரு நாடுகளிலே வாழ்கிறோம். எத்தனை நாடுகளிலே இருந்து கூட இன்றைக்கு கனடாவுக்கு நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாம் நம்முடைய தாயகத்திலிருந்து வெளிநாட்டு பயணம் என்று நாம் காலை வைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே வந்து ஒரு மேன்மையான எண்ணம் இருந்தது, ஒரு தியாக உணர்வு இருந்தது. நம்முடைய குடும்பங்களெல்லாம் நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய மக்களை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நாம் வாழ வைக்க வேண்டும், என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதரங்களை, என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை நான் வாழ வைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய தியாக உணர்வோடு தான் நம்முடைய காலை நாம் வெளிநாட்டு பயணத்துக்கு தூக்கி வைத்திருக்கிறோம். அப்படி யாரெல்லாம் வைத்தார்களோ பாருங்கள், அவர்கள் அந்த விடயத்தை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். எத்தனை கஷ்டங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது, எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது, அத்தனையும் அவர் சந்தித்தாலும் அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை கைவிட்டு விடவில்லை, தங்களுடைய தியாக உணர்வை அவர்கள் கைவிட்டு விடவில்லை. ஏனென்றால் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று காலை வைக்கும் பொழுதே அவர்கள் அப்படிப்பட்ட சிந்தனையோடு தான் அவர்கள் காலை வைத்தார்கள். நான் வெளிநாட்டுக்கு போய் என் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும், நான் வெளிநாட்டுக்கு போய் என் குடும்பத்தை உயர்த்த வேண்டும், நான் வெளிநாட்டுக்கு போய் உழைத்து என் குடும்பத்தில் உள்ள என் சகோதரங்களை வாழ வைக்க வேண்டும், என் பெற்றோரை வாழ வைக்க வேண்டும், என் அக்காவை வாழ வைக்க வேண்டும், என் அண்ணாவை வாழ வைக்க வேண்டும், என் தம்பியை வாழ வைக்க வேண்டும், அவர்களை படிக்க வைக்க வேண்டும், அவர்கள் நல்ல நிலைக்கு வருவதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு தியாக உணர்வு உள்ளத்தில் இருந்தது. அதோடுதான், அந்த லட்சிய எண்ணத்தோடு நாம் காலை தூக்கி வைத்தோம். அதனாலதான் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது, நம்முடைய குடும்பங்களை எல்லாம் நம்மால் உயர்த்த முடிந்தது. ஏன் அது நடந்தது என்றால், நாம் அதற்கு ஒரு முக்கியமான இடம் கொடுத்தோம். அதனால்தான் அதை செய்து முடிக்க முடிந்தது. அதுபோல அன்பு வான்பரா வாழ்கிற நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் அதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அதிலிருந்து இன்னொரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, இறைவனை மேன்மையாய் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, இறை வழிகளை, இறைவனுடைய சரியான வழிகளை நாம் கற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது பாருங்கள், நம்முடைய உள்ளத்திலே இறைவன் கற்றுக் கொடுக்கிற பாடத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவைகள்தான் நமது வாழ்க்கையிலே இடம்பெறுகிறது, அவைகள்லாம் நமது வாழ்க்கையை வழிநடத்த ஆரம்பிக்கிறது, அவைகள்லாம் நமது வாழ்க்கையாகவே மாறிவிடுகிறது. ஆகவே இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள், நாம் நமது வாழ்க்கையிலே நிம்மதி அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், நமது வாழ்க்கையிலே வெற்றி அடைகிறோம். அது மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் நாம் பயனுள்ளவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறோம். ஆகவே நமது வாழ்க்கையிலே நாம் எதை பெரிதாக பார்க்கிறோம் என்பது மிக மிக அவசியம். நாம் எதை பெரிதாக பார்க்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இறைவனை நாம் பெரிதாக பார்ப்போம். இரண்டாவது பாருங்கள், அதாவது பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நாம் கடவுளை நம்பும் பொழுது நமக்கு பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் வந்துவிடுமே, துன்பங்கள் தானே இறைவனை நம்பும் பொழுது வருகிறது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது சரியாக சிந்தனையாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால், துன்பங்கள் என்பது இறைவனை தேடுகிறவர்களுக்கு அல்ல, எல்லாருக்கும் தான் துன்பங்கள் உண்டு. புயலும் கொந்தளிப்பும் இருக்கிற உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடலிலே யார் போனாலும் சரி, கடலிலே கட்டாயமாக அலை இருக்கும், கடலிலே கட்டாயமாக புயல் வீசும், கடலிலே கட்டாயமாக கொந்தளிப்பு வரும், அதுதான் கடல். அதுபோல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் வந்து, இப்பொழுது நாம் பரலோகத்திலே வாழவில்லை, நாம் இந்த உலகத்திலே தான் வாழுகிறோம். ஆகவே இந்த உலகத்திலே எல்லாருக்கும் பல கஷ்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் பல பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் பல துன்பங்கள் அவர்களை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமாக, ஒரு வைத்தியராயிருக்கிறவர் நினைத்துவிட முடியாது, தனக்கு வருத்தமே வராது என்று ஒரு வைத்தியர் நினைப்பதில்லை, அப்படி நினைக்க மாட்டார்கள். வைத்தியராக இருந்தாலும் அவர்களுக்கும் வருத்தங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, அவர்களுக்கும் வருத்தம் வருகிறது. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு வைத்தியருக்கு ஒரு நோய் வரும் பொழுது அந்த நோயை மாற்றக்கூடிய வழிகள் அந்த வைத்தியருக்கு தெரிகிறது. என்றால் அவர் வைத்தியர், இது என்ன நோய், இந்த நோயை எப்படி மாற்றுவது என்று வைத்தியருக்கு தெரிகிறது. உதாரணமாக, இந்த நிகழ்ச்சியை பலர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், பல வயதானவர்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்களுக்கு நிறைய கை வைத்தியம் தெரியும். அதனாலே ஒரு தலையிடி வந்தால், ஒரு காய்ச்சல் வந்தால், அல்லது வயிற்றிலே ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கை வைத்தியம் தெரியும். தெரியாதவர்களுக்கு பாருங்கள், கை வைத்தியம் தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு சின்ன தலையிடி என்றால் கூட அவர்கள், ஐயோ இது என்ன வருத்தமோ, அதுவாக்கும் இதுவாக்கும் என்று சொல்லி பயந்து கலங்கி அவர்கள் தங்களையும் குழப்பி மற்றவர்களையும் குழப்ப ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் அந்த கை வைத்தியம் தெரிந்தவர்கள் அதை சாதாரணமாக எடுத்து அந்த வருத்தத்தை மாற்றி விடுகிறார்கள். அதுபோலதான் வைத்தியர், அதுபோலதான் கடவுளை நம்புகிற மக்களாகிய நமக்கும், நாமும் சில நேரத்திலே சில புயல்களை, சில பிரச்சனைகளை, சில துன்பங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் சந்திக்கும் பொழுது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனை நாம் உண்மையாக அறிந்திருந்தால், இறைவனுடைய வழியிலே நாம் உண்மையாக நடந்து வந்தால், இறைவனுடைய விசுவாசத்துக்குள்ளே நாம் உண்மையாகவே வளர்ந்து வருகிறோம் என்றால், நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற வழியை நாம் கட்டாயமாக அறிந்திருப்போம். நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எப்படி ஆசீர்வாதமாக மாற்றலாம் என்கிற வழியை நாம் அறிந்திருப்போம். ஏனென்றால் நாம் இறைவனை அறிந்திருக்கிறோம். இறைவனை அறிந்திருப்பதனாலே இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு துன்பம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, இதை எப்படி சந்திப்பது, இதிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது, இந்த துன்பங்களை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றுவது என்பதெல்லாவற்றையும் நாம் இறைவனை அறியும் பொழுது அறிந்து கொள்கிறோம். இதனாலே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு, ஆனால் இறைவனை அறிந்திருக்கிறவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியை அறிந்து கொள்ளுகிறார்கள். அதாவது, எப்படி ஒரு வைத்தியர் அவருக்கு நோய் வரும் பொழுது அந்த நோயை சுகமாக்கும் வழியை அறிந்து கொள்வது போலதான், கடவுளை அறிந்திருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எப்படி வெற்றி கொள்வது என்கிற வழியை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் என்றால், இறைவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறைவனை மேன்மையாய் பார்த்தீர்கள் என்றால், இறைவனை பெரிதாக பார்த்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வாழ்வு உண்டாகிறது. எப்படி என்றால், நீங்கள் சந்திக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, அதை எப்படி வெற்றி கொள்ளலாம் என்கிற வழியை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். இறைவன் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு முக்கியமான சம்பவம் பாருங்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே புயல்கள் அல்லது பிரச்சனைகள் அல்லது துன்பங்கள் வரும் பொழுது எல்லாருமே தக்கண்டு உடனடியாக என்ன செய்வோம் என்றால் இறைவனைத்தான் நாம் பார்ப்போம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை சமூகத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம். அது இடம்பெயர்ந்து வந்தாலும் இன்னும் நம்பிக்கை நம்மை விட்டு போகவில்லை. கடவுள் நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. அது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. சரி, என்ன உண்டாகிறது பாருங்கள். நமக்கென்று ஒரு கஷ்டம் வந்தவுடனே, கவலை வந்தவுடனே உடனடியாக நாம் ஆண்டவரே கடவுளே இவைகளிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறோம். அது எந்த மதமா இருந்தாலும் உடனடியாக நாம் அந்த கடவுளை நோக்கி மன்றாடுகிறோம். அது ஒரு நல்ல விடயம். அது அந்த அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே இருப்பதை குறித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன், நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில கஷ்டங்களை சந்தித்த உடனே நாம் எதை பெரிதாக பார்க்கிறோம் என்றால் இறைவனை பெரிதாக பார்க்கிறோம். அப்ப இறைவனை பெரிதாக பார்க்கும் பொழுது பார்த்துக்கிட்டால் நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் உண்டாகிறது, நம்முடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் சந்திக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு உதவி செய்கிறார். அதனாலதான் இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்முடைய தாயகத்தில் நடந்த போர் சூழலிலிருந்து கூட காப்பாற்றப்பட்டு இங்கு வந்திருக்கிறோம் என்றால் நாம் இறைவனை நம்பினோம், இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதனாலே அந்த துணையோடு கூட நாம் இந்த நாடுகளிலே பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழலிலும் கஷ்டம் வரும் பொழுது இறைவனை நாம் பார்க்கிறோம். அது நல்ல விடயம். இறைவனை பார்த்து அந்த கஷ்டத்திலிருந்து நாம் வெளியே வருகிறோம். இப்பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள். எப்படி அந்த பேதுரு இயேசுவை பார்த்து இயேசுவை நம்பி அந்த கடலிலே நடந்து வந்து திடீரென தன்னுடைய பார்வையை அந்த புயலின் பக்கம் திருப்பினாரோ, எப்படி அந்த புயலின் பக்கம் திருப்பி அந்த புயலை இயேசுவை விட பெரிதாக பார்த்தாரோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் தேவைகளிலிருந்து இறைவனை நோக்கி இறைவனையே பெரிதாக பார்க்கிறோம். அவர் உதவி செய்து அதிலிருந்து நாம் வெளியே வந்து அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று வாழ ஆரம்பிக்கும் பொழுது பலர் நம்மை அறியாமலேயே இறைவனை பெரிதாக பார்ப்பதற்கு பதிலாக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெரிதாக பார்த்து அந்த உலக வழிகளை பெரிதாக பார்த்து இறைவனை சிறிதாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது நாம் இறைவனை மறக்க ஆரம்பிக்கிறோம், இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுகிறோம். இது பலருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றாகும். உதாரணமாக நாம் இப்ப இந்த நாடுகளில் இடம்பெயர்ந்து வந்த உடனே கூட ஒரு காலத்தில் இடம்பெயர்ந்து வந்து பல ஆண்டுகள் இடம்பெயர்ந்து வந்தாலும் எத்தனையோ கஷ்டத்துக்குள்ளேதான் நாம் வாழ்ந்தோம். உழைத்தாலும் நமக்கென்று பணத்தை சேகரித்து வைக்க முடியாது என்றால் உழைத்தாலும் அதை சீட்டு போட்டு அந்த பணத்தை எடுத்து எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற நம்முடைய மக்கள் நம்முடைய குடும்பத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்து அப்படி நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஈவன் ஒரு ஒரு மாதத்திலே நிறைய பணம் சம்பாதித்தாலும் ஒரு கோப்பி வேண்டி குடிப்பது கூட சில நேரத்திலே கையிலே பணம் இருக்காது பலரிடத்தில். என்றால் உழைக்கிற காசு முழுவதுமே அதை சேகரிப்பதற்கான வழிகளிலே அதை கொடுத்து சேகரிக்கிறோம். அது அதை அதிகமாக சீட்டு போடுவது, மற்ற கடனை பல கடன் பெற்றிருப்போம், அதனாலே அதுக்கு வட்டி கட்டுவது, வாடகை கட்டுவது என்று பணம் எல்லாம் அவைகளுக்கே போய்விடும். அப்படி கஷ்டப்பட்டு பணத்தை சேகரித்து தான் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். அதுபோல அன்பானவர்களே, அந்த கஷ்டங்களில் எல்லாம் இருக்கும் பொழுது கூட நாம் இறைவனைத்தான் நம்பி இறைவனை தேடி 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 இன்று பலர் பார்த்தீர்கள் என்றால் அந்த கஷ்டங்கள் இருந்து வெளியே வந்த பின்பு இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உலக வழிகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அதைகளே அவைகளையே மூழ்கி அவைகளை பற்றியே சிந்தித்து அவைகளுக்கே முழு நேரத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அது நமக்கு எதை காட்டுகிறது என்றால் நாம் விழுந்து போக போகிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது. நாம் மூழ்கி போக போகிறோம் கடலிலே என்பதைத்தான் அது காட்டுகிறது. என்றால் பேதுரு இயேசுவை மேன்மையாய் பார்த்த நேரத்தில் நடந்தார். எப்பொழுது புயலை பெரிதாக பார்த்தாரோ அப்பொழுது அவரால் நடக்க முடியவில்லை, அவர் மூழ்கி போனார். அதுபோல நாமும் கஷ்டங்களிலிருந்து இறைவனை நோக்கி பார்த்தோம், விடுதலை பெற்றோம். விடுதலை பெற்ற பின்பு நாம் இறைவனை மேன்மையாக பார்க்காமல் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவரை நாம் பெரிதாக பார்க்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை இந்த நாட்டின் வழிகளை பெரிதாக பார்க்கிறோமோ அவைகளிலேயே மூழ்கி அதற்கே முழு நேரத்தையும் கொடுத்து நாம் வாழ ஆரம்பிக்கிறோமோ அது நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. அதாவது நாம் மீண்டும் மூழ்கி போக போகிறோம், நாம் விழுந்து போக போகிறோம், நாம் மீண்டும் தத்தளிக்க போகிறோம், நாம் மீண்டும் கதறி அழப்போகிறோம் என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஏனென்றால் இந்த உலக வழிகள் ஒருபோதுமே நம்மை சரியான வழியிலே வாழ விட்டு விடாது. ஏதோ ஒரு விதத்திலே குறுக்கு வழியாலே அது கொண்டு போய்விடும். அதனால்தான் நாம் எப்பொழுதுமே இறைவனை மேன்மையாய் பார்க்கும் பொழுது நாம் குறுக்கு வழிகளிலிருந்து, தவறான பாதைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளுகிறோம். அதனாலே இன்றைக்கு பலர் பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய முழு நேரத்தையும் பணத்துக்காக, தம்முடைய முழு நேரத்தையும் உலக பிரகாரமான காரியங்களிலே, என்டர்டெயின்மெண்ட் அல்லது ஏதோ ஒரு விடயத்திலே முழு நேரத்தையும் செலவழிப்பதனாலே அதனுடைய பிரதிபலன் அவர்களுக்கு என்ன உண்டாகிறது என்றால் குடும்பத்திலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், குடும்பத்திலே பிரிவினைகளை சந்திக்கிறார்கள். பெற்றோர் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், சரியான புரிந்துணர்வு இல்லை, சரியான தூய்மையான வாழ்க்கை இல்லாமல் போய்விடுகிறது. அவர்கள் ஏதோ ஒன்றை வைத்து சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே 911 அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அதைத்தான் பெரிதாக பார்க்கிறார்கள், அதைத்தான் பெரிய நம்பிக்கையாகவே பலர் கதைக்கிறார்கள். ஏதாவது செய்தீர்கள் என்றால் நான் உடனடியாக 911 அடித்து விடுவேன் என்று சொல்லி விடுகிறார்கள். அப்ப அவருடைய முக்கியத்துவம் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த 911 அதுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப குடும்பத்தில் எப்பொழுது 911 முக்கியத்துவம் பெறுகிறதோ அன்றைக்கு குடும்பமே இல்லை என்று தான் நாம் நினைக்க வேண்டும். எப்பொழுது ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி அல்லது பிள்ளைகள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே 911 முதலிடம் கொடுக்கிறார்களோ அன்றைக்கு அந்த குடும்பம் சரி, அந்த குடும்பம் சிதைந்து போக ஆரம்பிக்கிறது. ஆனால் அதே குடும்பம் இறைவனுடைய வார்த்தைக்கு, இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்றால் அவர்கள் குடும்பத்திலே சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர்கள் மன்னிக்கிறார்கள், அதை மறக்கிறார்கள், ஒருவரொருவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒருவரொருவரை புரிந்து கொள்ளுகிறார்கள், ஒருவருடைய தவறை அவர்கள் மன்னித்து மீண்டும் அன்பு செய்து வாழக்கூடிய சூழ்நிலை அங்கு உண்டாகிறது. இதுபோல நிறைய உதாரணங்கள் நாம் எடுக்கலாம். ஆகவே அன்பு வான்புறா வான நேயர்களே, பேதுரு புயலிலே அவர் சந்தித்துக் கொண்டிருந்த அந்த கொந்தளிப்பிலே இயேசுவை பெரிதாக பார்த்தார். அதனால் அவரால் நடக்க முடிந்தது. எப்பொழுது புயலை பெரிதாக பார்த்தாரோ அப்பொழுது அவரால் நடக்க முடியவில்லை. அதுபோல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை சந்தித்த பொழுது நீங்கள் ஆண்டவரை பெரிதாக பார்த்து அதிலிருந்து விடுதலை அடைந்த உடனே கடவுளை நீங்கள் நின்னாமலே போய்விடக்கூடாது. அவரை சிறிதாக பார்க்காமல் அவரையே நீங்கள் தொடர்ந்தும் பெரிதாக பார்க்க வேண்டும். அவரை நீங்கள் பெரிதாக பார்க்காமல் உங்கள் நேரம் முழுவதையுமே உலகத்துக்காக நீங்கள் செலவழிப்பீர்கள் என்றால் மீண்டும் உங்களால் நடக்க முடியாத ஒரு சூழல் வந்துவிடும். ஆகவே அப்படிப்பட்ட சூழலை தவித்துக் கொள்ளுவோம். வெள்ளம் வரும் முன் அணை கட்டுங்கள் என்று பழமொழி சொல்லுவது போல இறைவன் நமக்கு ஒரு ஒரு விடுதலை வாழ்வை தந்திருக்கிறார். அந்த வாழ்விலேயே நாம் நிலைத்திருந்து அதிலே மேலும் நாம் வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்றால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை நாம் கடைபிடிப்போம். விசுவாச பாதையில் நடந்து வருவோம். ஆண்டவர் துணை செய்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com com இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் வான்புரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அடுத்து கேட்கவிருப்பது ஒரு கன்னத்தில் நாடகம். எழுதியவர் தமிழ் மாறன் அவர்கள்.
ஒடுகரமா ஒடுகரமா,
யாருது?
நாங்க தாமா குடுத்தனக்காரங்க.
எதுக்கு வந்தீங்க?
ஒன்னு இல்லம்மா, ஒரே இருட்டாக்கிது. எந்த பொருள் எங்கக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மழை வேற வர மாதிரி மானம் எந்த கிடக்குதா? கொஞ்சம் சீக்கிரமா லைட்டு போட்டீங்கன்னு சொல்லி கேட்க வந்தோம்.
என்ன இது புதுசா இருக்கு? மணி 5:30 ஆகுது, 6:30 தானே லைட்ட போடுவேன், தெரியும் இல்ல உங்களுக்கு?
அது தெரியுமா? ஒரு வாரம் மானம் இருந்து போய் கிடக்குது இல்ல, பொறுத்திருந்து பொறுத்தது பார்த்தோம். இன்னைக்கு பாரு, ரொம்ப இருட்டாக்குது. அதான் நாங்க வந்து லைட்ட போடுங்கன்னு கேட்க வந்தோம்.
அஞ்சல வேணாம், உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். உன் புருஷன் ஆர்பர்ல வேலை செய்யறான், தேக்கு மரம் போல வாட்ட சாட்டமா இருக்கிறான்ற திமிர்ல வாலாட்டுற. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாமா? இத பாருங்க, குடுத்தன காரணங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கூட்டிட்டு வந்தா என்கிட்ட நான் பயந்து போயிருவேன் நினைச்சீங்களா?
இந்த வீட்டுக்காரமா, பொம்பளைங்க பேசல ஆம்பளை இருக்காத, ஒரே இருட்டாக்கிது, லைட்ட போடன்னு தானே கேட்டா?
கேப்பீங்க, நல்லா கேப்பீங்க. வீடு கிடைச்சா போதுன்னு வந்து பூந்துக்கிறது, அப்புறம் சட்டம் பேசுறது. இந்த சவடை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. லைட் போட முடியாதுன்னா போட முடியாதுதான், ஒழுங்கா இருந்தா இருங்க, இல்லன்னா காலி பண்ணிடுங்க.
அம்மா தாய் கோச்சிக்காதம்மா, அவ சின்ன பொண்ணு, நாங்க கூட்டமா வந்திருக்கோம்னு பேசிக்கிட்டு வந்து உங்களை தொந்தரவு பண்றதா நினைக்காத. ஒரே இருட்டாக்குது, அதான் லைட்ட போட சொன்னோம்.
என்ன ஆயா, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டு பேச வந்துட்ட? 5 வருஷமா இருக்கேல்ல, எப்பவாவது 5:30 லைட்ட போட்டுருக்கனா? நீங்க கொடுக்கற 100 ரூபாய்க்கு 5:30 லைட்ட போட்டா நாங்க ஆண்டியா போக வேண்டியதுதான். இந்த பாருங்க, எல்லாருக்கும் சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. இன்னொரு தடவை ஏன் லைட்ட போடுங்கன்னு படியேறி வந்து கேட்டீங்க, நான் ரொம்ப பொல்லாதவளா மாறிடுவேன். காமாச்சி, ஏ மீனாச்சி, ஏ குப்பாயே, ஏ வெள்ளாயே, ஏ மேரி, இந்தபா உங்க எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்றேன். ஆமா, உங்க புருஷனுங்க வாட்ட சாட்டமா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. என்கிட்டயும் வாட்ட சாட்டமா ரவுடிங்ல வச்சுட்டு இருக்கேன், தெரியுதா?
நான் விட்டுக்காரமா, எதுக்கு இந்த அனாவசமா பேசிக்க நிக்கிற? நாங்க லைட்ட போடணும்னு கேட்டு கலாட்ட பண்ண வரல. வழக்கமா 6:30 லைட்ட போடுவேன், இப்ப இட்டி போச்சு, கொஞ்சம் சீக்கிரமா போடுன்னு சொல்லி கேக்க வந்தோம்.
வழக்கமா 6:30 தான் லைட்ட போடுவேன், இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா காலி பண்ணிடுங்க.
ஐயா, இந்த வீட்டுக்காரமா என்ன இப்படி பேசுற? லைட்ட போடுனா காலி பண்ண சொல்ற, நாங்க என்ன சும்மாவா இருக்கோம்? 3 மாசம் அட்வான்ஸ் முளைங்க பத்த மாதிரி குடுத்திருக்கோம், நினைச்சப்ப காலி எல்லாம் பண்ண முடியாது.
என்ன என்ன சத்தம் இங்க?
இது பாருங்க, 5:30 வந்து லைட்ட போடுன்னு கூட்டமா வந்து சவடால் பேசுறாங்க, சவடால். வீட்டுக்காரமா நீங்களே சொல்லுங்க, என்னமா இருட்டிட்டு இருக்கு, லைட்ட போட சொன்னா தப்புங்களா?
5:00 என்னமா, 4:00 போட்டுறோம், ஆனா கரண்ட் சார்ஜ் யாரு கட்டுறது? நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, மரியாதையா அடுத்த மாசம் காலி பண்ணிட்டு போயிடு. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன், ரவுடிங்களுக்கு ரவுடி, பொறுக்கிகளுக்கு பொறுக்கி, சோமாரிகளுக்கு சோமாரி. ஆமா,
1 மாசத்துல ஊட்ட காலி பண்ண சொன்னா ஊடு கிடைச்சிருமா? என்ன
கிடைக்குதோ கிடைக்கலையோ எங்களுக்கு தெரியாது, மரியாதையா அடுத்த மாசம் முதல் தேதி காலி பண்ணல. ரவுடிங்களை விட்டு சாமா சட்டிகளை எல்லாம் வெளியில தூக்கி எறிய சொல்லிடுவோம்.
ஐயா போச்சுக்காதீங்க ஐயா, நீங்க லைட்ட போடலினாலும் பரவாயில்ல, நாங்க இருட்டிலேயே கிடக்குறோம், வீட்டை மட்டும் காலி பண்ண சொல்லாதீங்க ஐயா.
உங்களுக்கெல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தா சரிப்படாது. எப்ப படியேறி வந்து எதிர்த்து கேட்க வந்துட்டீங்களோ இனிமே உங்களை இங்க வச்சிருக்க முடியாது, அடுத்த மாசம் 1ஆம் தேதி காலி பண்ணிக்கிறோம். ஆமா,
நாங்க என்னமோ சும்மா கிடக்குற மாதிரில ஊட்ட காலி பண்ணு, ஊட்ட காலி பண்ணுன்னு சொல்ற, மாசமானா முழுசா 100 ரூபா கொடுக்கறோம், தெரியுமில?
100 ரூபாய் பாத்துட்டேன், நீ துடுக்கக்காரி மட்டுமில்ல பெரிய வாயாடியும் கூட. இந்த வாயாடித்தனா இதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிறாத? மரியாதையா சொல்றேன், அடுத்த மாசம் காலி பண்ணிக்கிறோம்.
நினைச்ச நேரத்துக்கு நாங்களாம் ஒண்ணு காலி பண்ண முடியாது. மூணு மாசம் டைம் வேணும்.
இந்த லா பேசுறதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. காலி பண்ணல,
பண்ண முடியாதியா?
காலி பண்ண வைக்கல, உன்னை நான் காலி பண்ண வைக்கல. என் பேரு வையாபுரி மகன், வைத்தியலிங்க.
ஆமா, உன்னால முடிஞ்சா காலி பண்ண பாத்துக்கறேன்.
சவால விடுற?
இல்ல, சவாலுக்கு சவால்.
யாருமா வீட்டுல?
யாருங்க? போலீஸ்காரங்களா? என்ன விஷயம்?
நீங்க தான் வீட்டுக்காரமாவா?
ஆமா.
உங்க வீட்டுக்காரர் பேரு வைத்தியலிங்க நாய்க்கரா?
ஆமாங்க. அவர் காலையில மோட்டர் சைக்கிள்ல யாரையோ பாக்க போறேன்னு போனாரு, இன்னும் வரல.
அவரை ராயப்பேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, உடனே போய் பாருங்க.
ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிருக்காங்க? ஐயோ, காலையில நல்லா தானே மோட்டர் சைக்கிள்ல போனாரு.
வழியில லாரியில் அடிபட்டு விழுந்துருக்காரு. நல்ல வேலையா, அந்த வழியா வந்த அஞ்சலின்னு ஒரு பொண்ணு பாத்துருச்சு. ஐயோ, எங்க வீட்டுக்கார முதலாளி ஐயா அடிபட்டாரு, ஓடியாந்து காப்பாத்துங்கன்னு ஊன்னு கூச்சல போட்டுச்சு. நல்ல வேலையா அதே கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருச்சு. அந்த பொண்ணு கொடுத்த அட்ரஸ் வச்சுதான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கோம். உடனே போய் பாருங்கம்மா.
ஐயோ கடவுளே, கடவுளே, என் புருஷனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. கடவுளே என்ன மன்னிச்சிருப்பா. யார வீட்டை காலி பண்ணு இருக்க கூடாதுன்னு வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசணும். அந்த பொண்ணுதான் என் புருஷனை காப்பாத்திருக்கு. அஞ்சல என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிடு.
ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தாலும் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. அன்பார்ந்த பிரியமான நேயர்களே, இயேசு கிறிஸ்து இவ்வாறு திருவாய் மொழிந்திருப்பது தீயவர்கள் திருந்துவார்கள் என்பதற்காக என்று எவரும் நினைத்து விடாதீர்கள். ஆண்டவர் கண்ணோட்டத்தில் உலகில் பிறந்த எவரும் தீயவர்கள் அல்ல. திருந்திவிட்டால் அவர்களைப் போல நல்லவர்கள் யாரும் இல்லை என்பதற்காகத்தான்.
சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நிலையில்லாத உலகிலே அலையலையாய் துன்பங்கள், வாழ்க்கை என்னும் படகில் மோதினும் கவலை எனக்கு இல்லையே. கத்தர் எந்த படகிலே இருப்பதாலே தடைகள் இல்லையே. நிலையில்லாத உலகிலே அலையலையாய் துன்பங்கள், வாழ்க்கை என்னும் படகில் மோதினும் கவலை எனக்கு இல்லையே. கத்தர் எந்த படகிலே இருப்பதாலே தடைகள் இல்லையே. அலையை தாண்டுவேன், புயலை தாங்குவேன், மலைகளை தகர்ப்பேன், மரணத்தை ஜெயிப்பேன், இயேசுவாலே எதையும் சாதிப்பேன், இயேசுவாலே எதையும் சாதிப்பேன்.
நேயர்கள், இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.